நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை, பிரார்த்தனை இவற்றின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இறை ஜமாத்துகள் தமது இலக்கை அடைவதற்கு நிரந்தரமான நல் இயல்புடன் இறைவன் முன் எப்போதும் குனிந்திருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. பொறுமையும் துவாவும் தான் மூமின்களுக்கு வெற்றியை தருகின்றது. இந்த விதியைத்தான் இஸ்லாத்திற்கு முன் வந்த மார்க்கங்களும் நபிமார்களும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். மேலும் அதில் நபி அல்லாஹம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பாடத்தை தான் நமக்கு தந்தார்கள், இந்த போதனையை தான் பிறப்பினார்கள். முஸ்லிம்களாகிய நமக்கு இதுவே கட்டளையாகும். உங்களது வெற்றிகளை பொறுமை மற்றும் விவேகத்தின் மூலம்தான் நீங்கள் பெற முடியும். நமது இலக்கை அடைவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் பொறுமை பற்றி கவனமூட்டப்பட்டுள்ளது. பல்வேறு வசனங்களில் பொறுமை தொடர்பாக கவனமூட்டப்பட்டுள்ளது அல்லது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பொறுமை என்பது அல்லாஹுவின் வழியில் என்ன கஷ்டங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் எந்த ஒரு முறையீடும் செய்வதற்காக நாவை உயர்த்தக்கூடாது. நபிமார்களின் வாழ்விலிருந்து வரலாற்றிலிருந்து நிரூபிக்கப்பட்டிருப்பதும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் வரலாற்றிலிருந்து தெரிய வருவதும் என்னவென்றால், அவர்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது, இன்றும் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் நபி அல்லாஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக இறைவனின் அன்பிற்குரியவராக எவர் இருக்க முடியும்? ஆனால் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட துன்பங்களை கடக்க வேண்டியது ஏற்பட்டது என்பது வெளிப்படையான ஒன்றாகும். ஆனால் ஹஜ்ரத் நபி அல்லாஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி அளித்திருந்தார்கள் என்றால், முறையீடு செய்வது என்பது தூரமான ஒன்றாகும். அவர்களிடம் கஷ்டங்கள் வரும்போதும், அவர்கள் மீது யுத்தம் திணிக்கப்படும் போதும் அல்லது அநீதி இழைக்கப்படும் போதும் பொறுமை மற்றும் துவா என்ற ஆயுதத்தை எடுத்தனர், அதனை பயன்படுத்தினர். ஒரு நீண்ட காலம் கஷ்டப்பட்ட வாழ்வை கழிக்க நேர்ந்தால் ஒரு மனிதனாக இருக்கின்ற காரணத்தால் தமது கஷ்ட காலத்தை நினைத்து மனிதன் மிகவும் வேதனைப்படுவான். இந்த கஷ்டங்கள் மற்றும் கொடுமைகளிலிருந்து நமக்கு எப்போது விடுதலை கிடைக்கும், எப்போது நாம் வெற்றி பெறுவோம், எப்போது நமக்கு விடுதலைக்குரிய நாட்கள் கிட வரும், நமது எதிரிகள் எப்போது இறைபிடியில் வருவர் என்று மனிதன் எண்ணுவான். அல்லாஹ் மூமின்களுக்கு ஆறுதல் அளித்தவாறு கூறுகின்றான், நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களாகிய உங்களுடன் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய உதவிக்கு இவ்வுலகில் மட்டுமல்ல மரணத்த பிறகும் கூட வாரிசாகின்றார்கள். இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை, நெருக்கத்தை பெறுவதற்கான துன்பங்களை சகிக்கின்றார், பெறுகின்றார். இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை, நெருக்கத்தை பெறுவதற்காக துன்பங்களை நிரந்தரமான முறையில் சகிக்கின்றான். மேலும் துவா செய்தவாறு அவனுடைய உதவியை கேட்டுக்கொண்டே செல்கின்றார். இதுதான் நம்முடைய பணியாகும். அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். எவ்வாறு உதவி தேட வேண்டும்? கஷ்டங்கள் வரும், அதனை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதனால் சோர்வடையாதீர்கள். இவற்றை சந்தித்த காரணத்தால் எந்த குழப்பமான எண்ணங்களும் உள்ளத்தில் வரக்கூடாது. தொடர்ச்சியான நல்லியல்புடன் அவருடன் இணைந்திருக்க வேண்டும். இன்று தொழுதோம், இன்று தொழுது துவாவின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்தியாச்சு. மறுநாள் தொழுகையில கவனம் மற்றவர்களாக இருப்பது நல்லதல்ல, அவ்வாறு இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் நினைவு எப்போதும் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே இவ்வாறு அல்லாஹுடன் தொடர்பு ஏற்படும் போது, மூமின்கள் தொடர்ந்து துவா செய்து வரும்போது அல்லாஹ் தனது அருளை வழங்கிக் கொண்டே செல்வான். பொறுமைக்கு இன்னொரு பொருளும் இருக்கின்றது. அதாவது ஒருவர் தனது எல்லா ஆற்றல்களுடன் அவனது கட்டளையை செயல்படுத்த முழுமையாக முயற்சி வருவதாகும். என்னதான் சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்து விட வேண்டும். எவருக்கு தனது பசி, ஆடையின்மை, துயரங்கள், பேராசை என்ற எந்த அம்சத்தை சந்திக்க நேர்ந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை விட்டு விலகி ஒரு காரியத்தை செய்வதற்கு அவரை அது நிர்பந்திக்க இயலாது எனில் அதுவே உயர்தரமான பொறுமையாகும். பிறகு எல்லா சூழ்நிலையிலும் நன்மை செய்ய முயற்சி செய்வது, நன்மையின் உயர் தகுதியை நிலைநாட்டுவது, அதற்காக கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தால் சந்திப்பது ஆகிய இவை அனைத்தும் பொறுமையின் வகைகளாகும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எல்லா வகையான கஷ்டங்களை சகித்தும் பேராசை ஊட்டப்பட்ட போதிலும் பாவத்திலிருந்து விலகியிருப்பதும் நன்மையில் நிலைநிறுத்ததும் உண்மையான பொறுமையாளராக அவர் இருப்பார். அவர் நான் ஏற்கனவே கூறியது போன்று கஷ்டங்கள், துயரங்களின் நீண்ட காலகட்டத்தை கழித்த பிறகும் அம்மக்கள் இறைவன் மீது புகார் கூறியதில்லை, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர் மீது புகார் கூறியதில்லை. இவ்வாறு நடப்பவர்கள்தான் உண்மையான பொறுமையாளர்கள் ஆவர். இன்று சிலர் அகமதிகளை அவர்களது ஈமானிலிருந்து திருப்ப முயற்சி செய்கின்றனர். நான் முன்னரும் இதை பற்றி சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். காலத்தின் கலீஃபா உங்களிடம் பொறுமையாக இருங்கள், கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று மகிழ்ச்சியான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் ஃபார்முலேட்டுகள் எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் பல வழிமுறைகள் மூலமாக சில இடங்களில் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஆட்சேபனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 100 வருடத்தை விட அதிகமான கஷ்டத்தின் காலம் தாண்டி சென்றுவிட்டது, இன்னும் கஷ்டம் தீரவில்லை, கஷ்டம்தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கின்றது, இந்த கஷ்டம் எப்போதுதான் முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். இவ்வாறு பிரசுரங்கள் கூட விநியோகிக்கின்றனர். இன்னும் சில வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு அகமதிகளின் உணர்வுகளை தூண்டிவிட இவர்கள் முயற்சி செய்கின்றனர். அவர்களின் கருத்தின்படி அகமதிகள் பலவீனமான ஈமான் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் சொன்னால் தமது காலடியில் வந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் உதாரணத்தையும் கூறுகின்றார்கள். எந்த நபிக்கு இவ்வளவு நீண்ட கால கஷ்டம் வந்தது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இந்த உதாரணம் ஒவ்வொரு நபியிடம் உள்ளது. ஒவ்வொரு நபியிடத்திலும் இந்த உதாரணம் இருக்கின்றது. அவர்கள் திருக்குறானை படித்தால் அதிலிருந்து பெறுகின்ற வரலாற்று அறிவு அவர்கள் காட்டுகிற இந்த உதாரணத்தை போக்கிவிடும். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை பாருங்கள், 300 வருடத்தை விட அதிக வருடங்கள் அவர்கள் குகையில் மறைந்தும் வாழும் நிலை ஏற்பட்டது. ஆக எப்படி இருப்பினும் இது எதிரிகளுடைய முயற்சியாக இருக்கின்றது. எல்லா வகையான ஷைத்தானிய செயல்கள் மூலம் மூமின்களை அவரிடம் ஈமானிலிருந்து விலக்கிவிட நினைக்கின்றனர். ஆங்காங்கே சிலரை இவர்கள் உசுப்பி விடுகின்றனர். ஆனால் நம்பிக்கையாளர்களுடைய பெரும்பான்மை தமது ஈமானில் நிலைநிற்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, எந்த வகை பேராசையும் கஷ்டமும் அவர்களின் ஈமானிலிருந்து அகற்ற முடியாது. பிறகு இது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் இந்த கஷ்டத்தினால் நபி மீதோ அல்லது இறைவன் மீதோ புகார் கூறியதும் கிடையாது. அவர்கள் உயர் தகுதியுள்ள முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய மூமின்களாக இருக்கின்றார்கள். பொறுமை நிலைநிற்றலுக்கு உயர்ந்த முன்மாதிரிகளை காட்டுகின்றனர். சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்படும் போது மனிதனாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா காலத்திலும் ஒவ்வொரு நபியை ஏற்றுக்கொண்டவர்களும் அதனை வெளிப்படுத்தியும் இருக்கின்றனர். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்கா வாழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தமது உயிரையும் கொடுத்தனர். எல்லா வகையான சித்திரவதையும் அனுபவித்தனர். கஷ்டங்களை சகித்து வந்தனர். சகிக்க தயாராகவும் இருந்தனர். ஆனால் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள். அவருடைய ஈமான் பலவீனமாக இருந்ததனால் அல்ல, மாறாக அவருடைய ஈமான் மிக உறுதி வாய்ந்தவராக இருந்தது. தமது கஷ்டங்களை நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எடுத்து வைத்தார்கள். எதுவரை நாங்கள் இந்த கஷ்டத்தை சகிக்க வேண்டும் என்று கேட்டனர். ஹஜ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துயரத்தை கண்டு அம்மக்கள் இவ்வாறு கூறியிருப்பார்கள் என்று கருதுவதும் தூரமான ஒன்றல்ல. இந்த கேள்வி கேட்கப்பட்டதும் ஹஜ்ரத் கபாய் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றனர், ஹஜ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எங்கள் துன்பங்களை பற்றி சொன்னோம். அது நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தார்கள். நாங்கள் அன்னாரிடம், அல்லாஹ்விடம் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீர்களா? இந்த கடினமான நாள்களை முடித்து விடுமாறு அல்லாஹ்விடம் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீர்களா என்று கேட்டோம். அதில் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு முன்னால் சில மனிதர்கள் வாழ்ந்து சென்றுள்ளனர். மார்க்க பகைமையின் காரணத்தால் நிற்க வைத்து அடிக்கப்பட்டனர், அறுக்கப்பட்டனர், துண்டாக்கப்பட்டனர், தலை வெட்டப்பட்டனர். ஆனால் அவர்கள் மார்க்கத்திலிருந்தும் தமது கொள்கையிலிருந்தும் ஒருபோதும் திரும்பவில்லை. சில வேளையில் பழுப்பேற்றிய இரும்பால் மூமின்களின் மாமிசம் வெந்து போகுமாறு செய்யப்பட்டது. எலும்புகளை வெளியில் எடுத்தனர். ஆனால் இந்த அநீதிகள் எல்லாம் அவர்களின் மார்க்கத்திலிருந்து அவர்களை அகற்ற முடிந்ததில்லை. இந்த உதாரணத்தை ஹஜ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். ஆக இறை இயக்கங்கள் சம்பந்தமான ஒரு அடிப்படை விஷயத்தை ஹஜ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு புரிய வைத்தார்கள், தமது சஹாபாக்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள். என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றன, எதிரிகளின் தரப்பிலிருந்து உச்சக்கட்ட அநீதிகள் கூட செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்த உச்சக்கட்ட அநீதிகள் கூட அவர்களை அவர்களின் மார்க்கத்திலிருந்து திருப்பிவிடவில்லை. மாறாக பொறுமையுடன் இந்த எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு சென்றனர். ஆக பொறுமை மற்றும் துவாவுடன் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு வருவீர்கள் என்றால் இந்த அநீதியிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அதாவது மசீம் இஸ்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் தமது கஷ்டத்தை சொல்லி துவாவுக்காக விண்ணப்பித்தார். அவரது ஊரில் உள்ள மௌலவி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் பணியாற்றுகின்றார் என்றும் தமக்கு மிகவும் தொல்லை தருவதாகவும் கூறினார். நீங்கள் துவா செய்யுங்கள், அவருக்கு அங்கிருந்து இடமாறுதல் உத்தரவு கிடைப்பதற்காக துவா செய்யுமாறு கூறினார். அவர் சொன்னதை கேட்டு ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் புன்னகைத்தார்கள். பிறகு கூறினார்கள், நீங்கள் எந்த ஜமாத்தில் நுழைந்தீர்களோ அதன் போதனையின்படி அமல் செய்யுங்கள். கஷ்டமே உங்களுக்கு வரவில்லை என்றால் பிறகு நற்கூலி எதற்கு தரப்பட வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் வரை துயரங்களை சகித்து வந்தார்கள். உங்களுக்கு அக்காலத்தை பற்றி தெரியாதா, அல்லது உங்களுக்கு அந்த செய்தி வந்து சேரவில்லையா? அதில் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொறுமையையே போதித்தார்கள். இறுதியில் எல்லா எதிரிகளும் அழிந்து விட்டனர். ஒரு காலம் விரைவில் வரவிருக்கின்றது, இந்த விஷமிகள் அப்போது தென்பட மாட்டார்கள். அல்லாஹ் இந்த ஜமாத்தை உலகில் பரப்ப திட்டமிட்டுள்ளான், நாடியிருக்கின்றான். இப்போது இம்மக்கள் உங்கள் சிறுபான்மையை கண்டு துன்பம் தருகின்றனர். இந்த ஜமாத் பெரும்பான்மை அடையும் போது இவர்கள் அனைவரும் தாமே வாயடைத்து போய்விடுவர். அல்லாஹ் விரும்பியிருந்தால் இந்த மக்கள் துன்பம் தந்திருக்க மாட்டார்கள், துன்பம் தருபவர்கள் பிறந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்கள் மூலமாக நமக்கு பொறுமையின் போதனையை தர விரும்பினான். சிறிது கால அவகாசத்திற்கு பிறகு எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் தௌபா செய்து விடுவார்கள் அல்லது அழிந்து போய்விடுவார்கள். பல கடிதங்கள் இவ்வாறு எனக்கு வருகின்றன. துன்பங்கள் கொடுப்பதை நற்கூலி தரும் விஷயமாக கருதியிருந்தனர், ஆனால் இப்போது தௌபா செய்கின்றார்கள். பொறுமையும் ஒரு வணக்கமாகும். இறைவன் கூறுகின்றான், பொறுமையாளருக்கு வழங்கப்படும் பிரதிபலனுக்கு கணக்கே இல்லை, அதாவது அவர்களுக்கு அளவற்ற வெகுமதிகள் கிடைக்கும். இந்த கூலி பொறுமையாளர்களுக்கு மாத்திரமே உள்ளது, மற்ற இபாதத்துகள் குறித்து இந்த வாக்குறுதி இல்லை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் ஆதரவிலேயே வாழ்வை கழிக்கின்றார். அவருக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகின்றது, பிறகு அவருக்கு ஆதரவு அளிப்பவருக்கு ரோஷம் வந்துவிடுகின்றது. அம்மனிதருக்கு தொல்லை கொடுப்பவனை அவர் அழித்து விடுகின்றார். இதுபோன்று நமது ஜமாத் இறைவனின் ஆதரவின் கீழ் இருக்கின்றது. கஷ்டத்தை சகிப்பதால் ஈமான் வலுவடைகின்றது. பொறுமையை போன்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் 1902 ஒரு நண்பருக்கு பதில் கடிதம் எழுதினார்கள். நான் ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருந்த போது தற்செயலாக இது எனக்கு கிடைத்தது. இதே நவம்பர் மாதம்தான். 108 வருடங்களுக்கு முன்னர் அன்னார் இதனை கூறியுள்ளார்கள். ஆக எப்படி இருப்பினும் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் இந்த மேற்கோளிலிருந்து இறை உதவியின் மசீஹ் இஸ்லாம் அவருடைய உண்மை முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் இறைவன் புறமிருந்து வந்த நிச்சயமாக வந்தவன் ஆவேன். நிச்சயமாக இறைவன் வந்து எனக்கு உதவி வரும், நிச்சயமாக வரும். அல்லாஹ்வுடைய எல்லா ஆறுதல்கள் முன்னறிவிப்புகளின் விளைவாகத்தான் இந்த உறுதிமிக்க சொற்களை கூறினார்கள். இதனை கூட ஒரு முன்னறிவிப்பு போன்று அன்னார் கூறியுள்ளார்கள். இன்று அண்ணா அவ்வார்த்தைகளை ஒளிமிக்கதாக நாம் காண்கின்றோம், அதனை பார்க்கின்றோம். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் இந்த தூய ஜமாத்தை உலகில் பரப்பினான். இன்று இந்த ஜமாத் அல்லாஹுவின் அருளால் உலகில் பரவி இருக்கின்றது. அகமதிகள் மீது வரம்பு மீறி நடக்கின்ற இம்மக்கள் கஷ்டம் தரவும் அநீதி இழைக்கவும் செய்கின்றனர். உதாரணமாக பாகிஸ்தானில் நமது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் பயில்கின்ற அகமதி மாணவர்களையும் மாணவிகளையும் தொல்லைப்படுத்துகின்றனர், அங்கிருந்து வெளியேற்றுகின்றனர். வியாபாரிகளுக்கு நஷ்டம் விளைவிக்க முயற்சி செய்கின்றனர். பல அகமதிகளை கொலை செய்யவும் முயற்சி செய்கின்றனர், பலர் அதனால் ஷஹீதாகியும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிறகும் கூட ஜமாத் உலகில் பரவி கொண்டிருக்கின்றது. கல்வி கற்பதற்காக சில மாணவர்கள் பாகிஸ்தானை விட்டும் வெளியே சென்றனர். இதனால் எதிரிகளால் வெற்றி பெற முடியாமல் போனதோடு ஜமாத் வெளியில் பரவும் அதுவே காரணமாக இருந்தது. தொழில் செய்பவர்களிடமும் வரம்பு மீறினர். உடனே அகமதிகள் தமது தொழிலை உலகின் மற்ற பகுதிகளில் பரப்ப முயன்றனர். அந்நிலையில் அவர்களது தொழிலும் விரிவடைந்தது. அகமதியத்தை பற்றிய ஒரு அறிமுகமும் மக்களுக்கு ஏற்பட்டது. பிறகு ஷஹாதத்துகள் நடந்தன. இதனால் சில அகமதிகள் ஹிஜ்ர செய்தனர். குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. இதனால் ஜமாத்தும் உலகில் பரவியது. மாறாக ஜமாத்து உலகில் பரவுவது என்பது இது இறைவனுடைய நியதியாகும், இறை நியதியாகும். இதனை குறித்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அகமதிகள் மீது அநீதி இழைக்கப்படுவதால் ஜமாத் மிக விரைவாக உலகில் பரவும். இந்த அநீதிகள் ஜமாத் உலகில் பரவுவதற்கு காரணமாக அமைகின்றன. ஜமாத் உலகில் அறிமுகமாவதை கேட்டால் பெரும் வியப்பு ஏற்படும். பாகிஸ்தானுக்கு வெளியில் நடக்கும் பையத்துகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ஆக இந்த நிலை ஆரம்பமாகியுள்ளது. ஜமாத் பரவி வருகின்றது. அதில் மசீஹ் இஸ்லாம் அவருடைய முன்னறிவிப்பு, இறைவனின் வாக்குறுதி எந்த அளவு பெருமிதத்துடன் நிறைவேறுகின்றது, அதுபோன்று இந்த முன்னறிவிப்பும் நிறைவேறும். ஜமாத் பெரும்பான்மை அடையும் போது இம்மக்கள் தன்னால் வாயடைத்து போய்விடுவார்கள். இதுவும் அவர்களது வார்த்தையுடன் உள்ளது. எனவே நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால்,